Last time we looked at the origin of evil.
கடந்த நிகழ்ச்சியிலே தீமையின் துவக்கத்தை பற்றி தியானித்தோம்.
We saw that God created everything perfect in the beginning.
தேவன் ஆதியில் எல்லாவற்றையும் பூர்ணமாக உண்டாக்கினார் என்று நாம் பார்த்தோம்.
And the head of the angels he had created rebelled against him.
தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த தூதர்களின் தலைவன் தேவனுக்கு எதிராகவே முரட்டாட்டம் செய்தான்.
In pride,
பெருமையிலே,
and in discontent with what God had given him.
தேவன் தனக்கென்று கொடுத்த காரியங்களிலே உள்ள அதிருப்தியிலே அப்படி அவன் செய்தான்.
And that is how the devil came into existence.
இப்படித்தான் பிசாசு உண்டானான்.
And many lakhs and millions of angels who joined him fell into sin with him in the same spirit of pride and rebellion.
கோடிக்கணக்கான தூதர்கள் அவனோடு கூட சேர்ந்து அதே விதமாக பாவத்தில் விழுந்தார்கள்.
Now we could ask ourselves this question, why did God not stop this?
ஏன் தேவன் உடனே அதை தடுத்து நிறுத்தவில்லை என்று நாம் ஒரு கேள்வியை கேட்கலாம்.
Or why didn't he destroy them immediately?
உடனடியாக ஏன் தேவன் அவர்களை அழிக்கவில்லை என்ற ஒரு கேள்வியும் நமக்குள்ளாக எழும்பலாம்.
Or first of all, why did God allow such evil to come forth in this perfect universe?
அல்லது முதலாவதாக இந்த பூர்ணமாய் உண்டாக்கப்பட்ட இந்த அண்ட சராசரத்திலே இப்படிப்பட்ட தீமையை தேவன் ஏன் அனுமதித்திருக்க வேண்டும் என்ற கேள்வியும் எழலாம்.
For that, we have to first of all understand the function of free will.
இதை நாம் அறிந்து கொள்வதற்கு சுயாதீன சித்தம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
There are many things God created in this universe which don't have a free will.
தேவன் படைத்த அநேக காரியங்களுக்கு தங்களுக்கு என்று ஒரு சுயாதீன சித்தம் இல்லை.
For example, you think of the stars and the planets.
நட்சத்திரங்களையும் கோள்களையும் நீங்கள் எண்ணி பாருங்கள்.
They don't have a free will.
அவைகளுக்கு ஒரு சுயாதீன சித்தம் இல்லை.
Many thousands of years ago, God placed them in a particular orbit and they have to move in that orbit.
ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த கோள்களை அதனதன் சுழல் பாதையிலே தேவன் வைத்தார். அவைகள் அந்த சுழல் வட்டத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கின்றன.
They can never change that orbit.
அந்த சுழல் வட்டத்தை ஒரு காலம் மாற்றிக்கொள்ள முடியாது.
They don't have a choice.
அவர்களுக்கு மாற்றிக்கொள்வதற்கு என்று ஒரு விருப்பம் சுய சித்தம் இல்லை.
One reason why we have such a perfect universe which where everything runs so perfectly that we can set our watches by it is because they don't have free choice themselves.
அந்த சராசரத்திலே உள்ள கோள்கள் எல்லாம் மிகவும் நேர்த்தியாக இருக்கிறது. நாம் அந்த கோள்களுடைய அசையை பார்த்தே நம்முடைய நேரத்தை நாம் திருப்பிக் கொள்ள முடியும். அந்த அளவுக்கு ஏன் நேர்த்தியாக ஏற்பட்டிருக்கிறது?
Because it doesn't have free choice.
தங்களுக்கு என்று ஒரு சுயாதீன சித்தம் இல்லாதபடினாலே.
If one of those planets had free choice, it will one day decide to move out of that orbit.
இந்த கோள்களிலே ஒன்றுக்கு தானாக தன்னுடைய விருப்பத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சித்தம் இருக்குமேயானால் அது தன்னுடைய சுழல் வட்டத்திலிருந்து மாறி இருக்கும்.
So we can learn something from that.
இதிலிருந்து நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள முடியும்.
Wherever anything obeys God's will perfectly, there's beauty and order.
எங்கெல்லாம் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறதோ அங்கே அழகும் அங்கே நேர்த்தியும் உண்டு.
And that's what we see in the stars and the planets.
இதைத்தான் நட்சத்திரங்களிலே கோள்களிலே நாம் பார்க்கிறோம்.
Such perfect order that you can predict where it will be 10, 20, 30 years from now.
இப்பொழுதிலிருந்து 30 ஆண்டுகள் முன்பதாக அல்லது 20 ஆண்டுகளுக்கு பின்பதாக எங்கே அவைகள் இருக்கும் என்று நேர்த்தியாக நாம் கணக்கிட்டு கூறக்கூடிய அளவுக்கு துல்லியமாக அவைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன.
Because we know that they will never, never disobey God's law.
தேவனுடைய விதிமுறைகளை ஒரு காலம் அவைகள் மீறாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம்.
There would have been absolute chaos in this universe if every planet had its own will.
ஒவ்வொரு கோளுக்கும் தனக்கென்று இருக்கக்கூடிய ஒரு சித்தம் இருக்குமேயானால் முழுமையாய் ஒரு குழப்பம் தான் ஏற்படும்.
And you know, if you have a perfect computer, it'll obey you all the time.
உங்களுக்கு ஒரு நேர்த்தியான ஒரு கணினி இருக்குமேயானால் அது எப்பொழுதுமே உங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்கும்.
If you have a perfect car or a scooter, it just obeys you all the time.
அதே விதமாக நேர்த்தியான ஒரு காரோ ஸ்கூட்டரோ உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு அது வேலை செய்யும்.
You press the accelerator, it'll increase speed.
நீங்கள் ஆக்சிலேட்டரை கொடுத்தால் அந்த வேகம் அதிகரிக்கும்.
You press the brake, it'll stop.
நீங்கள் பிரேக்கை அழுத்தினால் அது நிற்கும்.
Because it has no choice.
என்றால் தனக்கென்று அதற்கு ஒரு தேர்வு செய்யும் திறமை இல்லை.
God could have made the angels and man like that.
இதே போல தேவனும் தூதர்களையும் மனிதர்களையும் உண்டாக்கியிருந்திருக்க முடியும்.
Where like machines they obey God perfectly.
இயந்திரங்களைப் போல தேவனுக்கு பூர்ணமாய் கீழ்ப்படியக்கூடிய சிஷ்யர்களாய் நாம் மாறியிருக்க முடியும்.
And then there would have been no disobedience in this universe at all.
அப்படி இருக்கும் பட்சத்திலே இந்த அண்டசராசத்திலே கீழ்ப்படியாமே இருக்காது.
But then we can ask, why didn't God make the angels and man like he made the planets, who would obey perfectly?
தேவனுக்கு பூர்வமாய் நேர்த்தியாய் கீழ்ப்படிகிற கோள்களை போல ஏன் தேவன் மனிதரை உண்டாக்கவில்லை என்று நீங்கள் கேட்கலாம்.
And for the answer to that, you can look into your own heart if you're a parent.
அதனுடைய கேள்விக்கு பதில் வேண்டுமானால் பெற்றோராய் இருக்கிற நீங்கள் உங்கள் இதயத்திலே நீங்கள் பார்த்தாலே அதுக்கு பதில் கிடைக்கும்.
Now in many factories they have machines called robots that are computer controlled to do exactly what you tell them to do.
அநேக தொழிற்சாலைகளிலே நவீன தொழிற்சாலைகளிலே இயந்திர மனிதன் இருக்கிறான். ஏற்கனவே நீங்கள் அதிலே உள்ளதான கம்ப்யூட்டரிலே நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டால் அதற்கேற்றாற்போல் அந்த இயந்திர மனிதன் இயங்குவான்.
It will move its hands like you tell it to.
எப்படி நீங்கள் விரும்புகிறீர்களோ அது போல தன்னுடைய கரங்களை இந்த இயந்திர மனிதன் அசைப்பான்.
It will pick up something like you tell it to.
நீங்கள் எப்படி சொல்றீர்களோ அது போல ஒரு பொருளை எடுப்பான்.
It can walk like you tell it to.
நீங்கள் சொல்றது போல நடப்பான்.
But it's a machine.
ஆனால் அது ஒரு இயந்திரம்.
So one day when you come back from your work,
ஒரு நாள்ல வேலை முடிந்து வீடு திரும்புகிறீர்கள்,
and you have programmed this robot to pick up your slippers and bring it to you.
உங்களுடைய பாதரட்சைகள் அல்லது செருப்பை கொண்டு வந்து கொடுப்பதற்காக நீங்கள் அதை ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறீர்கள்.
As soon as you open the door, this program robot comes and brings you your slippers.
கதவை திறந்த உடனே இந்த இயந்திர மனிதன் உங்களுடைய செருப்பை கொண்டு வந்து கொடுக்கிறார்.
Or comes and brings you a newspaper or a cup of tea.
அல்லது செய்தித்தாளையோ அல்லது குடிப்பதற்கு தேநீரையோ கொண்டு வந்து கொடுக்கிறார்.
Now will that bring you as much joy as your wife bringing you a cup of tea?
மனைவி உங்களுக்கு ஒரு டீயை கொண்டு வந்து கொடுக்கும்போது ஏற்படுகிற சந்தோஷம் இயந்திர மனிதன் கொண்டு வந்து கொடுக்கும்போது இருக்குமா உங்களுக்கு?
Definitely not.
கண்டிப்பாக இருக்காது.
Even though your wife may not obey you perfectly like this machine.
இந்த இயந்திர மனிதன் கீழ்ப்படுகிறது போல எல்லாவற்றிலையும் உங்களுடைய மனைவி கீழ்ப்படியாமல் இருக்கலாம்.
Or your little child bringing your slippers.
அல்லது உங்களுடைய சிறு குழந்தை உங்களுக்கு செருப்பை கொண்டு வந்து கொடுக்கிறது.
You love that more than a machine bringing you your slippers.
ஒரு இயந்திர மனிதன் கால்நடைகளை கொண்டு வந்து கொடுப்பதை காட்டிலும் உங்கள் குழந்தை கொண்டு வந்து கொடுப்பதை நீங்கள் அதிகமாக விரும்புவீர்கள்.
Even though your child may be very naughty and disobedient sometimes.
உங்கள் குழந்தை சில சமயத்தில் குறும்புக்கார குழந்தையா கீழ்ப்படியாத குழந்தையா கூட இருக்கலாம்.
Because a machine cannot have any feelings.
என்றால் இயந்திரத்திற்கு உணர்வு என்று ஒன்று இல்லை.
The planets don't obey God out of love.
அந்த கோள்கள் எல்லாம் அன்பின் நிமித்தமாய் தேவனுக்கு கீழ்ப்படுவதில்லை.
They obey God because they've been programmed to do that.
அவைகள் அப்படி புரோகிராம் பண்ணப்பட்டபடினாலே அவைகள் கீழ்ப்படுகிறது.
God did not want that type of obedience.
தேவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் தேவையில்லை.
He could have made all the angels like that.
எல்லா தூதர்களையும் அப்படி உண்டாக்கி இருக்கலாம்.
That they will automatically obey him for thousands of years just like the planets.
கோள்களை போலவே ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தானாகவே கீழ்ப்படியக்கூடியதான ஒரு சிற்சிப்பாய்
உண்டாக்கியிருந்திருக்கு.
அப்படி இருக்குமேயானால் பிசாசே
இருந்திருக்கார்.
மனிதரும் அப்படி
உண்டாயிருந்தது.
அப்படி இருக்குமேயான இந்த உலகத்திலே கீழ்ப்படியாமல் இருந்திருக்காது, பாவமும் இருந்திருக்காது.
You ask yourself,
நீங்கள் உங்களையே இந்த கேள்வியை கேட்டு பாருங்கள்.
Would you like to have a house full of computer robots or one or two children?
உங்களுடைய வீடு கம்ப்யூட்டர்களினாலும் ரோபோட்டுகளினாலும் நிறைந்திருக்க விரும்புகிறீர்களா அல்லது ஒரு சில குழந்தைகள் இருப்பதை விரும்புகிறீர்களா?
Definitely you would rather have even one or two children even if they are disobedient than 100 obedient robots.
கீழ்ப்படியக்கூடிய 100 இயந்திர மனிதர்களை காட்டிலும் கீழ்ப்படியாமல் கூட இருந்தால் பரவாயில்லை, ஒரு ரெண்டு பிள்ளைகள் இருந்தால் போதுமே என்று சொல்வீர்கள்.
That is what God also wanted.
இதைத்தான் தேவனும் விரும்புகிறார்.
He didn't want people to obey automatically.
தானாகவே கீழ்ப்படியும்படியாய் தேவன் விரும்பவில்லை.
You know, for example,
உதாரணமாக
supposing on your birthday your 3-year-old child picks up a little card from somewhere and writes a birthday card for you.
உங்களுடைய பிறந்த தினத்தன்று 3 வயது பிள்ளை ஒரு கார்டை எடுத்து உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து எழுதி கொண்டு வந்து கொடுக்கிறது.
What joy it brings to your heart.
அது உங்களுடைய உள்ளத்தில் எவ்வளவு சந்தோஷத்தை கொண்டு வரும்.
Now if you program your computer on your birthday to come up with a greeting on the screen.
அதற்கு பதிலாக உங்கள் கம்ப்யூட்டரை நீங்கள் ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணி வைத்திருக்கிறீர்கள், உங்களுடைய பிறந்தநாள் அன்று அந்த கம்ப்யூட்டர் ஸ்கிரீனிலே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வருவதை போல.
That's computer programmed greeting may look 100 times better than the scribbled handwriting of your 3-year-old child.
3 வயது குழந்தை ஏதோ கிறுக்கி கிறுக்கி பிறந்தநாள் வாழ்த்து எழுதியிருக்கிறது, ஆனால் கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய அந்த பிறந்தநாள் வாழ்த்து மடல் 100 மடங்கு அதிக நேர்த்தியுள்ளதா இருக்கிறது.
Why are you happier with the scribbling of that 3-year-old child than this greeting this computer gives you?
கம்ப்யூட்டர்ல வரக்கூடிய வாழ்த்தை காட்டிலும் இந்த 3 வயது குழந்தை கொடுத்த வாழ்த்துல ஏன் உங்களுக்கு அவ்வளவு அலாதி பிரியம்?
That card from your 3-year-old child on your birthday morning makes you weep with joy.
அந்த பிறந்தநாள் காலையிலே உங்கள் குழந்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அந்த வாழ்த்து மடலை பார்க்கும்போது ஆனந்த கண்ணீர் அடிக்கிறீர்களே.
Feel like hugging your child.
உங்கள் குழந்தையை கட்டி அரவணைத்துக் கொள்கிறீர்களே.
You don't feel like hugging your computer when it gives you a greeting on the screen.
ஆனால் கம்ப்யூட்டர் தன்னுடைய ஸ்கிரீனில் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து மடலை கொடுக்கும்போது கம்ப்யூட்டரை கட்டி பிடிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதில்லை.
You know the child voluntarily chose to do it when it need not have done it.
அந்த குழந்தை தானாகவே மனமுவந்து உங்களுக்கு அந்த பிறந்தநாள் வாழ்த்தை கொடுக்க தீர்மானித்தது.
But a computer is just programmed to do it. It has no choice.
ஆனால் கம்ப்யூட்டரோ அது ஏற்கனவே program பண்ணப்பட்டதனால செய்துதான் ஆக வேண்டும்.
Free will is very very important.
ஆகவே சுயாதீன சித்தம் என்பது மிக மிக முக்கியம்.
That's what your child has and that's what you makes you love it when it does something to please you.
உங்களுடைய குழந்தைக்கு இந்த சுயாதீன சித்தம் இருக்கிறது. அந்த விருப்பப்படி ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்யும் பொழுது அது உங்களுடைய சந்தோஷத்தை பெருக்க பண்ணுகிறது.
God did not want machines, he wanted children.
தேவனுக்கு இயந்திரங்கள் தேவையில்லை, தேவனுக்கு பிள்ளைகள் தான் தேவை.
And when you have children, you take the risk of their disobeying you also.
உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கும் பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் சில சமயத்தில் போய்விட முடியும் என்கிறதான ஒரு காரியத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கிறது.
A computer may break down, but it will never disobey you.
ஒரு கம்ப்யூட்டர் அது வீணாய் போய்விட முடியும், ஆனால் அது கீழ்ப்படியாமல் போகாது.
A scooter may break down, but it will never all by itself go off in another direction.
ஒரு ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆகிவிடலாம், ஆனால் தானாக விரும்பின திசைக்கு அது போகாது.
Machines don't disobey, they may break down.
இயந்திரங்கள் உடைந்து போகலாம், ஆனால் ஒரு காலம் அது கீழ்ப்படியாமல் போகாது.
Children disobey.
தானாகவே தேர்வு செய்யும் ஒரு திறமையை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார்.
But when you give someone free will, you take the risk of his disobeying you.
ஆகவே ஒருவருக்கு இந்த தானாகவே தேர்வு செய்யக்கூடிய ஒரு திறமையை கொடுக்கும் பொழுது அதன் மூலமாக அவர் கீழ்ப்படியாமல் போவதற்கும் வாய்ப்பு உண்டு என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
God was willing to take that risk.
அந்த ரிஸ்கை தேவன் எடுக்க விரும்பினார்.
That means if God knew that it would be like this.
இப்படி தான் இருக்கும் என்று தேவன் அறிகிறார்.
That if he creates 100 human beings,
100 மனிதர்களை உண்டாக்கினால்
99 will disobey him.
99 பேர் கீழ்ப்படியாமல் போய்விட முடியும்.
One will obey him.
ஒரே ஒரு மனிதன் மட்டுமே கீழ்ப்படியக்கூடும்.
God says that is worth it.
அது பரவாயில்லை, அது தகும் என்று தேவன்
சொன்னார். I am willing to take that risk.
இந்த ரிஸ்கை நான் எடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று
சொன்னார். Get one person who obeys me, I am willing to lose 999 people who disobey me.
999 பேர் கீழ்ப்படியாமல் போனாலும் பரவாயில்லை, அவைகளை நான் விட்டுவிடுவதற்கு விருப்பமாக இருக்கிறேன். ஒருவன் கீழ்ப்படிந்தால் அது எவ்வளவு சந்தோஷத்தை எனக்கு கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
1000 machines cannot bring me that joy.
1000
இயந்திரங்கள் machines
கீழ்ப்படியக்கூடிய 1000 இயந்திரங்கள் எனக்கு இந்த சந்தோஷத்தை கொண்டு வர முடியாது.
பட் ஒன் சைல்ட் வாலண்டரிலி ஒபேயிங் மீ brings me more joy.
ஆனால் ஒரு குழந்தை தானாகவே தேர்வு செய்து என்னை சந்தோஷப்படுத்த விரும்புகிறதே அது எனக்கு போதும்.
You think of this universe.
நந்த சராசரி
எண்ணி பாருங்க.
எவ்வளவு பறந்து விரிந்து காணப்படுகிற
உலகம். It is like a small speck of sand.
அதிலே இந்த பூமியானது ஒரு சிறு தூசியை போல இருக்கிறது.
And yet God has no interest in all these millions of stars in the sky.
ஆனாலும் தேவனுக்கு ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களிலே விருப்பமில்லை.
He has interest in these small people like you and me living on this earth.
இந்த சிறு பூமி உருண்டையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சிறு மனிதர்களாகிய உங்களையும் என்னையும் அவர் பார்த்து விருப்பப்படுகிறார்.
And he longs to see us loving him and obeying him.
நாம் அவரை நேசிப்பதையும் நாம் அவருக்கு கீழ்ப்படிவதையும் அவர் பார்ப்பதற்கு எவ்வளவோ விருப்பமுள்ளவராக இருக்கிறார்.
This head of the angels is because he had free will that he could disobey.
இந்த தேவதூதர்களுக்கு தலைவன் தனக்கு என்று ஒரு சுயாதீன சித்தம் இருந்தபடினாலே அவன் கீழ்ப்படியாமல் போய்விட்டான்.
So you see that when you give anyone freedom of choice, there's the possibility of disobedience.
ஆகவே ஒருவருக்கு தானாகவே தேர்வு செய்யும் ஒரு திறமையை கொடுக்கும்போது அங்கே கீழ்ப்படியாமைக்கும் ஒரு சாத்தியம் உண்டு.
But that's the only way you can get a child.
ஆனால் அப்படியே இப்படி மட்டுமே நாம் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியும்.
Otherwise you'll only get a machine.
இல்லாவிட்டால் உங்களுக்கு ஒரு இயந்திரம் தான் கிடைக்கும்.
And you cannot love a machine.
ஒரு இயந்திரத்தை நீங்க நேசிக்க முடியாது.
God wanted children, so the first thing he had to do was give them free will.
ஆகவே தேவன் தனக்கு பிள்ளைகள் வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே அவர்களுக்கு தேவன் முதலாவது சுயாதீன சித்தத்தை கொடுத்தார்.
And he was willing to take the risk that these children will disobey.
இந்த பிள்ளைகள் எனக்கு கீழ்ப்படியாமலும் போகலாம் என்ற அந்த ஒரு கட்டத்தை அவர் சந்திக்கவும் ஆயத்தமா இருந்தார்.
The second thing that God has to give a human being in order for him to become his child is this.
தம்முடைய பிள்ளைகளாகும்படியாக தம்முடைய மக்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய இரண்டாவது காரியம் என்னவென்றால்
இஸ் கான்ஷியன்ஸ்,
மனசாட்சி.
நவ் தி பிளானட்ஸ் டோன்ட் ஹேவ் அ கான்ஷியன்ஸ்,
கோள்களுக்கு மனசாட்சி என்பது கிடையாது.
தி ட்ரீஸ் அண்ட் தி மவுண்டன்ஸ் டோன்ட் ஹேவ் அ கான்ஷியன்ஸ்,
மரங்களுக்கு மலைகளுக்கு மனசாட்சி கிடையாது.
மெஷின்ஸ் டோன்ட் ஹேவ் அ கான்ஷியன்ஸ்,
இயந்திரங்களுக்கு மனசாட்சி கிடையாது.
வென் இட் கம்ஸ் டு அனிமல்ஸ்,
மிருகங்கள்,
அனிமல்ஸ் ஹேவ் ஃப்ரீ வில்,
விலங்குகளுக்கும் தானாக தேர்வு செய்யக்கூடிய ஒரு திறமை இருக்கிறது.
When you tell a dog to do something, it may obey you, it may not obey you.
ஒரு நாயை பார்த்து இதை செய் என்று சொன்னால் அது செய்யலாம், செய்யாமலும் போகலாம்.
You can train a dog to obey you by punishing it.
ஒரு நாயை தண்டனை கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு கீழ்ப்படிய முடியாய் பயிற்சி கொடுக்கலாம்.
But even then, sometimes it may not obey you.
அப்பொழுதும் கூட சில சமயத்தில் கீழ்ப்படியாமல் போகலாம்.
For example, they train animals to perform in zoos like tigers.
சில சமயத்திலே மிருக சாட்சி மிருக காட்சி சாலையிலே அவர்கள் புலிகளுக்கெல்லாம் பயிற்சி
கொடுக்கிறார்கள்
அல்லது சர்க்கஸிலே
பட் சம்டைம்ஸ் யூ ரீட் சம்டைம்ஸ் தட் தி டைகர் காட் ஆங்கிரி அண்ட் பிட் ஆஃப் சம்படிஸ் ஹெட்
சில சமயத்திலே நீங்கள் வாசித்திருப்பீர்கள் செய்தித்தாள்களிலே புலிக்கு கோபம் வந்து ஒரு மனிதனுடைய தலையை கடித்து விட்டது என்று
So it doesn't always obey.
ஆகவே எப்போதுமே புலிகள் கீழ்படுகிறது.
That means it has got free will.
ஆகவே அந்த மிருகங்களுக்கும் சுயாதீன சித்தம் இருக்கிறது.
We know that.
நாம் அதை அறிகிறோம்.
But there's one thing even animals don't have.
ஆனால் மிருகங்களுக்கு கூட இல்லாத ஒரு காரியம்
இருக்கு. And that is a conscience.
அதுதான் மனசாட்சி.
That tells them you did something wrong.
நீ ஒரு தவறை செய்து விட்டாய் என்று அந்த மனசாட்சி சொல்லுகிறது.
No animal feels that sense of guilt.
எந்த ஒரு மிருகமும் அப்படிப்பட்ட ஒரு குற்ற உணர்வை சந்திப்பதே கிடையாது.
Now you can train a dog that it should not spoil your floor but go outside.
ஒரு நாய்க்கு உள்ளே அசிங்கம் பண்ணக்கூடாது நீ வெளியே தான் போக வேண்டும் என்ற ஒரு பயிற்சியை கொடுக்கலாம்.
But that is by training, by discipline, by punishment you train that dog.
அது பயிற்சி கொடுப்பதன் மூலமாக தண்டனை கொடுப்பதன் மூலமாக ஒழுக்கத்தை கொடுப்பதன் மூலமாக கற்றுக் கொடுப்பதன் மூலமாக அந்த நாய்க்கு பயிற்சி கொடுக்கும்.
That's not due to conscience, that's due to training.
அது மனசாட்சி நிமித்தமாய் வருவதல்ல அது பயிற்சி நிமித்தமாய் வருவது.
But your child
ஆனால் உடைய குழந்தை
You don't have to train it.
அந்த குழந்தைக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்ற தேவையில்லை.
Without any training.
எந்த ஒரு பயிற்சியுமே இல்லாமல்.
When a child tells a lie, it knows inside its heart, I did something wrong.
ஒரு குழந்தை ஒரு பொய்யை சொல்லும் பொழுது ஏதோ நான் தவறு செய்து விட்டேன் என்று தன்னுடைய உள்ளத்திலே அதற்கு தெரியும்.
Who taught that child that?
அதை யார் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தது?
You did not teach that child.
நீங்கள் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை.
It knew that because of conscience.
மனசாட்சி நிமித்தமாய்த்தான் அந்த உணர்வு வருகிறது என்று அதற்கு தெரியும்.
The angels also have a conscience.
தூதர்களுக்கு மனசாட்சி உண்டு.
And so when the head of the angels was planning to exalt himself above God, he knew it was wrong.
ஆகவே அந்த தூதருடைய தலைவன் தேவனுக்கு மேலாக என்னை உயர்த்துவேன் என்று சொன்னபோது அது தவறு என்று அவன் அறிந்திருந்தான்.
If a tiger bites off a human being, he doesn't feel it has done anything wrong.
ஒரு புலி ஒரு மனிதனை கடித்து விட்டால் தான் தவறு செய்து விட்டேன் என்ற உணர்வு அதற்கு இருக்காது.
So it's not guilty.
ஆகவே அந்த புலி குற்ற உணர்வோடு கூட இருப்பது.
An animal cannot be guilty because it doesn't know what it's doing.
விலங்குகள் தாங்கள் செய்வது என்ன என்று தவறு என்று அறியாதபடியாலே அதற்கு குற்ற உணர்வு இல்லை இருப்பதில்லை.
Angels and human beings have a conscience.
ஆனால் தூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் மனசாட்சி என்ற ஒன்று உண்டு.
Conscience told the angel you are planning something wrong.
அந்த மனசாட்சி தான் தூதர்களை பார்த்து நீ ஒரு தவறு செய்கிறாய் என்று சொன்னது.
When you exalt yourself over others, that's wrong.
மற்றவர்களை காட்டிலும் முன்னே நீ உயர்த்தும் பொழுது அது தவறு.
But that angel killed that voice of conscience and did what was wrong.
ஆனால் அந்த மனசாட்சியின் சத்தத்தை கொன்று விட்டு தவறையே செய்தான் அந்த
தூதன். That's how he became the devil.
அப்படித்தான் அவன் பிசாசாய் மாறினான்.
So that is how sin comes.
இப்படித்தான் பாவம் இந்த உலகத்திலே பிரவேசித்தது.
Conscience tells you something and you don't listen to it.
உங்கள் மனசாட்சி ஒன்றை சொல்லுகிறது நீங்கள் அதற்கு செவி கொடுப்பதில்லை.
And then you go ahead and do it.
மீண்டும் அதை தொடர்ந்து செய்கிறீர்கள்.
That's sin.
அது பாவம்.
Or in a particular situation your conscience tells you this is what you should do.
ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று உங்கள் மனசாட்சி உங்களுக்கு சொல்லுகிறது.
And you don't do it.
நீங்கள் அதை செய்வதில்லை.
That is sin.
அது பாவம் தான்.
There are two types of sin.
இரண்டு விதமான பாவங்கள் உண்டு.
One is where your conscience tells you That's wrong. Don't do it.
ஒரு முறை பாவம் என்பது உங்களுடைய மனசாட்சி தவறு என்று சொல்லக்கூடிய ஒருவித பாவம்.
And you do it.
ஆனாலும் நீங்கள் அதை செய்கிறீர்கள்.
The other type of sin is
இன்னொரு வித பாவம்
where your conscience tells you
உங்களுடைய மனசாட்சி உங்களுக்கு சொல்லுகிறது
this is what you should do in this situation.
இந்த சூழ்நிலையில் இதைத்தான் நீ செய்ய வேண்டும்.
And you don't do it.
நீங்கள் அதை செய்வதில்லை.
So there are sins of commission and sins of omission.
ஒன்றை செய்வதனாலே விளைகிற பாவம், ஒன்றை செய்யாமல் இருப்பதனாலே விளைகிற பாவம்.
But always conscience guides.
ஆனால் எப்பொழுதுமே மனசாட்சி நம்மை வழிநடத்துகிறது.
Now when we are children that conscience is very sharp.
நம் பிள்ளைகளா இருக்கும் பொழுது இந்த மனசாட்சியானது மிகவும் கூர்மையானதா இருக்கிறது.
You know, have you seen the bottom of a child's newborn baby's feet?
புதிதாய் பிறந்த ஒரு குழந்தையுடைய பாதத்தை பார்த்திருக்கிறீர்களா?
Compare that with the feet of a grown up man.
ஒரு வளர்ந்த மனிதனுடைய பாதத்தையும் பாருங்கள்.
Do you see a difference?
வித்தியாசம் பார்க்கிறீர்களா?
That baby's foot is so tender.
அந்த குழந்தையுடைய பாதமானது அவ்வளவு மிருதுவாய் இருக்கிறது.
If you touch it with any pin, it will feel it immediately.
ஒரு சிறு ஊசியை வைத்து அதை தொட்டு பாருங்க, உடனே அந்த குழந்தை உணர்ந்து விடும்.
But you know our feet are so hard and we can touch it with a pin and you don't feel any pain at all.
ஆனால் நம்முடைய பாதத்தின் தோலானது ஒரு ஊசியை வைத்து தொட்டாலும் கூட அதை நாம் உணர்வதில்லை.
Because it's become hardened through the years.
இவ்வளவு ஆண்டுகளாக நடந்து நடந்து அந்த பாதத்தினுடைய தோல் மென்மை தன்மை இழந்து விட்டது.
That is what happens to many people's conscience.
அநேகருடைய மனசாட்சிக்கும் இதுதான் நடக்கிறது.
When they are born as a baby, their conscience is just like the sole of the feet of that baby.
ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அவருடைய மனசாட்சியும் அந்த குழந்தையுடைய காலை போல மிகவும் மென்மையானதா இருக்கிறது.
But over a period of time,
நாட்கள் செல்ல செல்ல
it gets hardened.
அது கடினமாய் மாறிக்கொண்டே வருகிறது.
If you don't listen to it.
நீங்கள் அதை செவி கொடுக்காவிட்டால்.
If you listen to it.
அதற்கு செவி கொடுத்தால்.
It remains sensitive.
அது எப்பொழுதும் மிருதுவானதா இருக்கும்.
You know the difference between a sharp knife and a blunt knife.
கூர்மையான ஒரு கத்திக்கும் முழுக்கையான ஒரு கத்திக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்.
What type of knife would you like to have in your kitchen?
உங்களுடைய சமையல் அறையில் எவ்விதமான கத்தியை உபயோகப்படுத்த விரும்புகிறீர்கள்?
Would you like a blunt knife that takes so much time to cut a fish or a piece of meat?
ஒரு இறைச்சி துண்டையோ அல்லது மீனையோ வெட்டுவதற்கு எவ்வளவோ நேரம் எடுக்கக்கூடியதான முட்டை கத்தியை பயன்படுத்த விரும்புகிறீர்கள்?
Would you like a sharp knife, one cut and it's cut?
அல்லது ஒரு வெட்டிலே வெட்டி வெட்டக்கூடியதான கூர்மையுள்ள கத்தியை பயன்படுத்த விரும்புகிறீர்களா?
Everybody would like a sharp knife.
எல்லாருக்குமே கூர்மையான கத்தி தான் விருப்பம்.
The Bible says if you want to knock down a tree it's good to have a sharp axe.
ஒரு மரத்தை வெட்ட வேண்டுமானால் கூர்மையான கோடாரியை பயன்படுத்துங்கள் என்று வேதம் சொல்கிறது.
And if you don't have a sharp axe you have to put in more effort.
அந்த கோடாரி கூர்மையாக இல்லை என்றால் நீங்கள் அதிகமாய் நீங்கள் உங்களுடைய சக்தியை பயன்படுத்த வேண்டும்.
Conscience is like that.
மனசாட்சியும் அப்படித்தான் இருக்கிறது.
The more sensitive you keep it the closer you can be to God.
எந்த அளவுக்கு அதிக மிருதுவாய் உங்களுடைய மனசாட்சியை வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தேவனுக்கு நெருக்கமாய் வாழ முடியும்.
The devil went against his conscience.
பிசாசு தன்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாய் அப்படித்தான் பாவம் வந்தது.
And today he tempts you to go against your conscience.
உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமாய் காரியத்தை செய்ய என்று உங்களுக்கும் சொல்லுகிறான்.
Supposing you are walking along with a number of other people cleanly dressed in one place.
ஒரு இடத்திலே சுத்தமான ஆடை அணிந்து போய்க் கொண்டிருக்கிற மக்களோடு கூட நீங்கள் போய்க் கொண்டிருக்கிறீர்கள்.
And one of them falls into some dirty water.
அந்த மனிதர்களே ஒருவன் அழுக்கு தண்ணீரில் விழுந்து விட்டான்.
And he's all dirty now.
இப்போது அவன் சட்டையெல்லாம் அழுக்காகி விட்டது.
And he's very unhappy because the rest of you are looking clean.
மற்ற எல்லாரும் சுத்தமான ஆடை அணிந்திருக்கிறார்களாகவே அவனுக்கு மகிழ்ச்சி போய் விட்டது.
You know what he will want?
அவனுக்கு என்ன தேவை தெரியுமா?
He will want some of you also to fall in so that you become dirty like him.
உங்களில் ஒரு சிலரும் அவனை போல விழுந்து உங்களுடைய ஆடையும் அழுக்காக வேண்டும் என்று விரும்புவான்.
That is what brings him some joy.
அதுதான் அவனுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும்.
It's like a child who fails in a school.
பள்ளியிலே தோல்வி அடைகிற ஒரு குழந்தையைப் போல.
If he is the only one who fails in the class, he is very unhappy.
ஒரே ஒரு குழந்தை மட்டும் தன்னுடைய வகுப்பிலே தோல்வி பெற்றால் மிகவும் சந்தோஷமானதாய்
மாறிவிடும். 25 others have also failed. He is not so unhappy.
தன்னோடு கூட 25 பேரும் ஃபெயில் ஆகிவிட்டார்கள் என்று சொன்னால் அவ்வளவு துக்கம் இல்லை.
So, the devil is also like that.
பிசாசும் அப்படித்தான்
இருக்கும். When he is evil,
அவன் தீமையாக இருக்கும்.
He wants other people also to be evil like him.
மற்றவர்களும் தன்னை போல தீமையாக வேண்டும் என்று
விரும்புகிறார். When he is proud, he wants others to be proud.
தான் பெருமையாக இருக்கும்போது மற்றவர்களும் பெருமையாக
இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். When he is jealous of others, he wants others to be jealous.
தனக்கு பொறாமை இருக்கும்போது மற்றவர்களும் பொறாமை கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்.
Thing we have to watch is this.
ஆகவே நாம் கவனிக்க வேண்டிய காரியம்
இதுதான். Don't kill your conscience.
உங்களுடைய மனசாட்சியை கொன்றுவிட வேண்டாம்.
You know, a little child.
ஒரு சிறு பிள்ளை எடுத்துக்கொள்ள.
Two or three year old child.
ரெண்டு அல்லது மூன்று வயது பிள்ளை.
Tells a lie.
ஒரு பொய் சொல்லுகிறது.
You look at its face.
முகத்தை பாருங்கள்.
And you can know it's a lie.
அந்த குழந்தை பொய் சொல்லிவிட்டது என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம்.
The child cannot hide its lie in a clever way.
புத்திசாலித்தனமாக தான் சொல்லுகிற பொய்யை மறைக்க தெரியாது அந்த குழந்தைக்கு.
In its face you can make out.
முகத்திலேயே தெரிந்துவிடும்.
He's telling a lie.
பொய் சொல்லுகிறான்.
But you wait another 20 years.
அடுத்த 20 வருடம் காத்திருங்கள்.
And you wait till this child has now become 23 years old.
இப்பொழுது இந்த குழந்தைக்கு 23 வயதாகிவிட்டது.
And that child can now tell a lie and keep a straight face.
இப்பொழுது அந்த பையன் பொய் சொல்லியும் ஒன்றுமே சொல்லாத போல தன் முகத்தை வைத்துக் கொள்வான்.
And you think it's speaking the truth.
உண்மைதான் சொல்லுறான் என்று நீங்கள் உணரக்கூடிய அளவுக்கு.
How did that happen?
எப்படி அது நடக்கிறது?
It's because he has kept on killing his conscience for 20 years that now his conscience doesn't prick him.
20 ஆண்டுகளாக தன்னுடைய மனசாட்சி உறுத்துவதை அவன் அவமதித்து அதை கொன்றுவிட்டான். இப்பொழுது அவனுடைய மனசாட்சி உறுத்துவதே இல்லை.
And then he's lost all that sensation.
இப்பொழுது அந்த உணர்வையே இழந்து விட்டான்.
This is what happens to a lot of people when they get leprosy.
இப்படித்தான் குஷ்டரோகம் வரும்போது அநேகருக்கு இது நடக்கிறது.
If they get a patch of leprosy in their hand.
இங்கே தோல் நோய் நிமித்தமாக ஒரு படை ஏற்பட்டு விட்டது.
That there no sensation there.
அங்கே உணர்வே இல்லை.
And then gradually he can lose a lot of problems can arise in that hand because it lost the sensation.
அங்க அந்த உணர்வு எழுந்தபடினாலே உணர்வற்ற அந்த தோல் பகுதியிலே அநேக பிரச்சனைகள் ஏற்பட முடியும்.
For example, if there no sensation in his fingers.
உதாரணமாக விரல்களிலே உணர்வு இல்லை என்றால்.
Even if a rat comes and bites off his finger at night, he won't feel it.
இரவு நேரங்களில் எலி வந்து கடித்து விட்டாலும் கூட அந்த உணர்வு இல்லாமல் அது உங்களுக்கு தெரிவதில்லை.
But we will feel it because we feel a pain immediately.
நாம் உடனடியாக அந்த வலியை உணர்வதினாலே நாம் அறிந்து கொள்கிறோம்.
Pain is a blessing.
வலி என்பது ஒரு ஆசீர்வாதம்.
Because it tells us immediately something is wrong.
ஏதோ ஒன்று தவறு என்பதை உடனே அது சொல்லுகிறது.
Conscience is like that in our spirit.
மனசாட்சியும் நம்முடைய ஆவியில் அப்படித்தான் இருக்கிறது.
It tells you something is wrong.
ஏதோ ஒன்று தவறு என்று சொல்லுகிறது.
If you kill it, kill it, kill it over a period of time, you will not be able to get in touch with
ஒரு கால கட்டத்திலே அந்த மனசாட்சி உறுத்துவதை நீங்கள் அவமதித்து நீங்கள் அதை கொன்று விட்டீர்கள் என்று சொன்னால்
conscience is God's voice with which he speaks to man
ஆகவே தேவன் மனிதரோடு பேசக்கூடிய ஒரு சத்தம் தான் மனசாட்சி என்று சொல்லலாம்
so that's one thing we learned today
இன்றைக்கு இதை நாம் கற்றுக்கொண்டோம்
actually two things
இரண்டு காரியங்களை கற்றுக்கொண்டோம்
one the importance of free will
ஒன்று சுயாதீன சித்தத்தினுடைய விருப்பம்
and the other is the importance of conscience
இரண்டாவது மனசாட்சியினுடைய முக்கியத்துவம்
these two the importance of this we saw today
இந்த இரண்டினுடைய முக்கியத்துவத்தை இன்றைக்கு பார்த்தோம்
and it's because of free will that sin came
இந்த சுயாதீன சித்தத்தின் நிமித்தமாக தான் பாவம் வந்தது
it's because man violated because an angel violated his conscience that sin came
ஒரு தூதனுடைய மனசாட்சி அவமதித்தபடினாலே பாவம் உள்ளே வந்தது
so now before we close we want to pray again
ஆகவே நாம் முடிப்பதற்கு முன்பதாக மீண்டும் ஜெபிக்க விரும்புகிறோம்
and if god has spoken to you through what you heard in this program
இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தேவன் உங்களோடு கூட பேசி இருப்பார் என்று நீங்கள் விரும்பினால்
will you pray this little prayer
இந்த சிறு ஜெபத்தை செய்வீர்களா
say lord jesus
ஆண்டவராகிய இயேசுவே
i want to keep my conscience clear
என்னுடைய மனசாட்சி சுத்தமாய் காத்துக்கொள்ள விரும்புகிறேன்
forgive me for being careless with my conscience all these years
இவ்வளவு ஆண்டுகளாக என்னுடைய மனசாட்சி நிமித்தமாய் நான் ஆண்டவரே கவனக்குறைவா இருந்தபடினாலே என்னை மன்னித்து விடு
i want to keep my conscience clear
என்னுடைய மனசாட்சி சுத்தமாய் காத்துக்கொள்ள விரும்புகிறேன்
i want to exercise my free will to obey you not to disobey
ஆண்டவரே கீழ்ப்படிவதற்காக என்னுடைய சுயாதீன சித்தத்தை பயன்படுத்த விரும்புகிறேன் கீழ்ப்படியாமைக்கு அல்ல ஆண்டவரே
lord jesus give me the strength
ஆண்டவரே இயேசுவே இதற்கு வேண்டிய பலத்தை எனக்கு தா
come into my heart
என் உள்ளத்திலே வாரும் ஆண்டவரே
give my sin
என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே
give me the strength to live for you
உமக்காக வாழ எனக்கு பலம் தா
jesus will listen to your prayer
இயேசு உங்கள் ஜெபங்களுக்கு செவி கொடுப்பார்
answer you right now
இப்போதே உங்களுக்கு பதில் கொடுப்பார்
god bless you
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்